ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்பு உள்ளங்களே, தந்தை மகன் உறவை கூறும் பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அவைகளில் என் மனதில் ஆழமாய் பதிந்த ஒரு கதை இது. டீனேஜ் இளைஞன் ஒருவன் தன் தந்தையோடு வாழ்ந்து வந்தான். இருவருக்கும் மிக ஆழமான அழகான உறவு இருந்தது. இளைஞன் கால்பந்தாட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டவன். ஆனால் அவன் உடல் அந்த விளையாட்டிற்கு ஏற்றது போல் வலுமிக்கதாக இல்லை. இருந்தாலும் அவனுக்கு இருந்த ஆர்வத்தைக் கண்டு பயிற்சியாளர் கல்லூரி கால்பந்தாட்ட குழுவில் ஓர் இடம் கொடுத்தார். பல போட்டிகளில் அவன் விளையாடாமல் ஓரத்திலிருந்து தன் குழுவினரை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பான். அவன் களமிறங்கி விளையாடாவிட்டாலும் அவனது குழு விளையாடும் ஒவ்வொரு போட்டிக்கும் அவனது தந்தை வருவார். உற்சாகமாய் கைத்தட்டி ரசிப்பார். ஈராண்டுகள் இப்படியே உருண்டோடின. முக்கியமான ஒரு போட்டி நெருங்கி வந்ததால் குழுவினர் அனைவரும் ஒரு வெறியோடு பயிற்சி பெற்று வந்தனர், இந்த இளைஞனையும் சேர்த்து. அந்த நேரத்தில் இளைஞனின் தந்தை இறந்துவிட்ட செய்தி வந்தது. பயிற்சியாளர் அந்த இளைஞனை ஆதரவாக அணைத்து ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். போட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்லி அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் முக்கியமான அந்த போட்டி நடைபெற்றது. இளைஞனின் குழு சரிவர விளையாடவில்லை. எனவே தோற்கும் நிலையில் அவர்கள் இருந்தனர். விளையாட்டின் பாதி நேர இடைவேளையின் போது அந்த இளைஞன் திரும்பி வருவதை குழுவினர் பார்த்தனர். அதுவும் குழுவின் சீருடை அணிந்து விளையாட வந்திருந்தான் அவன். அவனுக்கு கால்பந்தாட்டத்தின் மீது இருந்த ஆர்வம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் அதற்காக இப்படியா? தந்தையின் அடக்கம் முடிந்தும் முடியாமலும் அவன் விளையாட்டுத் திடலுக்கு வந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை தந்தது. இவ்வளவுக்கும் அவனுக்கும் அவன் தந்தைக்கும் இருந்த நெருங்கிய உறவை அனைவரும் பார்த்திருந்தனர். எனவே இவனது அந்த செயலை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திடலுக்கு வந்த அந்த இளைஞன் பயிற்சியாளரிடம் சென்று, "சார், இந்த இரண்டாவது பாதியில தயவுசெய்து என்னை விளையாட அனுமதி கொடுங்க" என்று கெஞ்சினான். ஏற்கனவே தன்னுடைய குழு தோற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையில் இவனை இறக்கினால் நிலைமை இன்னும் மோசமாகுமே என்று பயிற்சியாளர் பயந்தார். எனினும் அந்த இளைஞனின் மனதை உடைக்க விரும்பவில்லை. மேலும் அந்த இளைஞனுடைய கண்களில் கண்ணீரோடு சேர்ந்து தெரிந்த அந்த ஆர்வத்தால் அவர் அனுமதி அளித்தார். இரண்டாவது பாதியில் அந்த இளைஞனின் அற்புதமான விளையாட்டால் தோற்கும் நிலையில் இருந்த அந்த குழு வெற்றியடைந்தது. அவனது குழுவினருக்கு ஆனந்த அதிர்ச்சி, எதிரணிக்கும் அதிர்ச்சி. ஆட்டத்தின் முடிவில் அந்த இளைஞனை தோள்களில் சுமந்து ஆரவாரம் செய்தனர் அனைவரும். ஆரவாரம் எல்லாம் ஓய்ந்த பின் பயிற்சியாளர் அவனிடம் வந்து, "தம்பி, என்னால் இதை நம்பவே முடியலையே. உனக்கு என்ன ஆயிற்று? எங்கிருந்து வந்தது உன்னுடைய பலம் திறமையெல்லாம்?" என்று நேரடியாகவே கேட்டார். இளைஞன் கண்ணீரோடு பேசினான். "சார், என் அப்பா இறந்துட்டாருங்கிறது மட்டுமே உங்க அனைவருக்கும் தெரியும். ஆனா அவருக்கு பார்வை இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா?" என்று கேட்டான். குழுவினரும் பயிற்சியாளரும் அதிர்ச்சியில் அவனை பார்த்தனர். இளைஞன் தொடர்ந்தான். "ஆமா சார், என் அப்பாவுக்கு பார்வை திறன் சுத்தமா கிடையாது. ஆனா என்னுடைய குழு விளையாடும் போது ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் தவறாம வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார். இன்றைக்கு இந்த ஆட்டத்தைத்தான் அவர் முதன் முதலாக வானத்திலிருந்து கண்ணார பார்த்திருப்பார். அவர் பார்க்கிறாருங்கிறதுக்காக, அவரை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் என்னுடைய முழு திறமையையும் இன்றைக்கு வெளிப்படுத்தினேன்." இப்படி அவன் சொல்லி முடிக்கும் போது அங்கிருந்தவர் அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்தது, ஆனந்த கண்ணீர். புறக்கண்களால் பார்க்கும் திறனில்லாத ஒரு தந்தை தன்னுடைய மகனை அவனது கனவில் அவனது திறமைகளில் வளர்த்த கதை இது. புறக்கண்களால் மனிதர்கள் பார்க்க முடியாத விண்ணகத் தந்தை தன்னுடைய மகன் இயேசுவின் கனவுகளை ஆரம்பித்து வைத்த ஒரு நிகழ்வை இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்றது. இயேசு திருமுழுக்கு பெற்றதும் தந்தை அவரை இந்த உலகிற்கு பெருமையோடு அறிமுகப்படுத்தினார். "என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரி படைகின்றேன்.
அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை? எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை? அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை? எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை?"
அன்புள்ளங்களே, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினத்திலும் மனித குழந்தை வளர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் காலமே அதிகமான காலம். இது நாம் அனைவரும் அறிந்த ஓர் உண்மை. மற்ற உயிரினங்களின் வளர்ச்சிக்கு இவ்வளவு அதிகமான நேரம் தேவைப்படுவதில்லை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா என்பது நம்முடைய பேச்சு வழக்கு. மீன் குஞ்சுகள் முட்டையிலிருந்து வந்ததும் நீந்த ஆரம்பித்துவிடும். யாரும் அவைகளுக்கு நீச்சல் பாடங்கள் சொல்லித் தருவதில்லை. அதேபோல் பிற மிருகக்குட்டிகள், பறவை குஞ்சுகள் எல்லாமே குறைவான காலத்திலேயே வளர்ந்துவிட்ட மிருகங்கள், பறவைகள் போல் செயல்பட ஆரம்பித்து விடுகின்றன. மனித குழந்தையின் வளர்ச்சிக்குத்தான் பல ஆண்டுகள் ஆகின்றன. உடல் அளவில் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை பல்வேறு பருவங்களில் நாம் கொண்டாடுகின்றோம். குழந்தை குப்புறப்படுக்கும் போது, குழந்தை தன்னுடைய முதல் அடியெடுத்து வைக்கும் போது என்று பல நிலைகளை நாம் கொண்டாடுகின்றோம். உடல் அளவில் குழந்தைகள் வளர்வதை கொண்டாடுவது போல உள்ளத்தளவிலும் அறிவு திறனிலும் அவர்கள் வளர்வதையும் நாம் பல வழிகளில் கொண்டாடுகின்றோம், அங்கீகரிக்கின்றோம். ஓர் இளைஞன் அல்லது இளம் பெண் தன்னையே ஆளும் திறமை பெறுவதை பல கலாச்சாரங்கள், பல மதங்கள் சடங்குகள் வழியாக கொண்டாடுகின்றன. இனி இந்த இளைஞன் அல்லது இளம் பெண் இந்த உலகை தனியே சந்திக்க திறமை பெற்றுள்ளனர் என்று இந்த கொண்டாட்டங்கள் சொல்கின்றன. நமது மனித வளர்ச்சியின் படிகளை எண்ணி பார்க்க இந்த ஞாயிறு நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. அதிலும் நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த வாழ்வை நாமே நிர்ணயிக்கும் முக்கிய நிலையை எண்ணி பார்க்க இந்த ஞாயிறு ஒரு நல்ல தருணம். அன்பு நெஞ்சங்களே, இயேசு யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்றதை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய பணியை நிர்ணயிக்க, தீர்மானிக்க இயேசு தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கின்றார். அவர் எடுத்து வைத்த முதல் அடியையே தண்ணீரில், அதுவும் ஓடுகின்ற ஆற்று நீரில் எடுத்து வைத்தார். இது நம் சிந்தனைகளை தூண்டும் அழகான ஓர் அடையாளம். உறுதியான தரையில் நிற்பதற்கும் ஓடும் நீரில் நிற்பதற்கும் வேறுபாடுகள் அதிகம் உண்டு. தான் மேற்கொள்ளவிருக்கும் பணியும் ஓடும் நீரைப் போல இருக்கப் போகிறதென்று இயேசு சொல்லாமல் சொன்னாரோ? இனி தொடரும் தன்னுடைய பணிவாழ்வில் தந்தையாம் இறைவனின் அன்பைத் தவிர வேறு எதுவும் இயேசுவுக்கு உறுதி அளிக்காது என்பதை உணர்த்த அவர் தன்னுடைய பணிவாழ்வின் முதல் அடியை ஓடும் நீரில் எடுத்து வைத்தாரோ? ஓடும் நீரில் மற்றொரு அழகும் உண்டு அன்பர்களே. அந்த நீரில் உயிர்கள் வளரும். தேங்கி நிற்கும் நீரை விட ஓடும் நீரில் உயிர்கள் வாழும் வாய்ப்பு அதிகம் உண்டு. இயேசுவும் ஓடும் நீரைப் போல பலருக்கு வாழ்வளிக்க விரும்பியதால் ஓடும் ஆற்று நீரை தன்னுடைய பணிவாழ்வின் முதல் அடியாக தேர்ந்தெடுத்தார். அந்த ஆற்று நீரில் இயேசு தன்னுடைய திருமுழுக்கை தனியே பெறவில்லை. மக்களோடு மக்களாக கலந்து கரைந்து நின்றார். எந்த மக்களை விடுவிக்க அவர் தீர்மானித்தாரோ அந்த மக்களில் ஒருவராக அவர் மாறினார். அவர் அப்படி கலந்து கரைந்து நின்றது திருமுழுக்கு யோவானுக்கு சங்கடத்தை விளைவித்தது. இருந்தாலும் இயேசு தன்னுடைய முடிவிலிருந்து மாறவில்லை. ஓடும் நீரில் இறங்கியது, மக்களோடு மக்களாய் கரைந்து நின்றது என்ற இந்த இரு செயல்கள் வழியாக தன்னுடைய பணியின் நோக்கத்தை இயேசு உலகறியச் செய்தார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று தந்தையும் வானத்திலிருந்து முழங்கிய போது தன் மைந்தனுக்குரிய, தன் பணியை செய்யும் ஊழியனுக்குரிய இலக்கணத்தை உலகறியச் செய்தார். அந்த இலக்கணம் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு இறைவாக்கினர் ஏசையா மூலமாக சொல்லப்பட்டுள்ளது.
இறைவாக்கினர் ஏசையா அதிகாரம் 42. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தடைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன்.
ஆண்டவரின் ஆவி
இறுதியாக அன்புள்ளங்களே, இரண்டு சிறப்பான வேண்டுதல்களோடு நம்முடைய சிந்தனைகளை இன்று நாம் நிறைவு செய்வோம். கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எனக்கு தெரிந்த பல குரு மாணவர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த புது குருக்கள் ஒவ்வொருவரும் ஏசையா கூறும் இறை ஊழியர்களாக தங்களுடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் உண்மையான இறை ஊழியர்களாக விளங்கவும் நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக நாம் ஜெபிக்க வேண்டியது இளையோருக்காக. 2010 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமான அகில உலக இளையோர் ஆண்டு இன்னும் தொடர்கின்றது. ஒவ்வொரு இளைஞனும் இளம் பெண்ணும் இந்த உலகில் தங்கள் வாழ்வை பணியை நிர்ணயிக்கும் நிலையில் உள்ளனர். ஓடும் நீரை போன்ற உறுதியற்ற சூழ்நிலைகளில் அவர்கள் நல்ல முடிவுகளை எடுக்கவும், அந்த முடிவுகளின் இறுதியில் அவர்கள் கரையேறும்போது அவர்களை இறைவன் தன்னுடைய அன்பு பிள்ளைகள் என்று உலகறிய அறிமுகப்படுத்தவும் வேண்டுமென்று நம் இளையோருக்காக சிறப்பாக ஜெபிப்போம்.
இளையோருக்கு நற்செய்தி சொல்லவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.